உதகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் இன்று உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மக்கள் தொகை பெருக்கமும் எதிர்கொள்ளும் சவால்களும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேர்களுக்கு முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை அண்ணாமலை பல்கலைக்கழகம், என்னுடைய வணக்கங்கள். இன்று உலக மக்கள் தொகை தினம் சம்பந்தமான சிறப்பான தகவல் தருவதற்காக தங்களோடு நான் இருக்கேன்.
ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. மக்கள் தொகை தினத்தோட சிறப்பும் அதனால ஏற்படக்கூடிய தகவல்களையும் விவரமா சொல்லலாமே.
சரி சார், ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 நாள் உலக மக்கள் தொகை தினமானது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது முதல்ல ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஐநா சபையினுடைய UNDP-ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 1989 முதல் ஒவ்வொரு ஆண்டும் இது கொண்டாடுவதாக முடிவு செய்யப்பட்டு இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆக்சுவலாக இதனுடைய முழுமையான நோக்கம் என்னவென்றால், பொதுமக்களிடையே மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு, அந்த மக்கள் தொகையினுடைய சிறப்பு, அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள், இதை பற்றி ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு சிறப்பு என்ன அப்படின்னு சார், பாலின சமத்துவத்தின் சக்தி என்கின்ற பொருளை முன்வைத்து இந்த ஆண்டு கொண்டாடப்படுகின்றது. அதாவது அன்லீஷிங் த பவர் ஆஃப் தி ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஜெண்டர் ஈக்வாலிட்டின்னு உங்களுக்கு தெரியும், பாலின சமத்துவம். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய அவர்களுடைய குரல் உலகம் முழுவதும் கேட்கப்பட வேண்டும். அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், உலக மக்கள் அதை பெற வேண்டும், அதை ஏற்று நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு அந்த பொருளாக இன்னைக்கு இருக்கு சார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலக மக்கள் தொகை தினத்தை பற்றி சிறப்பு என்னன்னா, 100 கோடி மக்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கின்றனர். இந்தியா சமீபத்தில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பாப்புலேஷன் கணக்குப்படி சைனாவுடைய நம்மளோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கிடப்பட்டு உள்ளது. எனவே இந்த தினத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நாட்டிலும் இந்த மக்கள் தொகையானது வளர்ந்து வருகின்றது, அதனுடைய சாதக பாதகங்கள் சிறப்பம்சங்களை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். முக்கியமாக வந்து இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா, பெட்டர் ஃபியூச்சர் இன் பிளானட், பெட்டர் ஃபியூச்சர் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறது ஒரு ஃபோக்கஸாக வச்சுருக்காங்க. ஸோ எவ்வாறு வந்து இந்த பாவர்ட்டி குறைக்கிறது, பொருளாதார சிக்கல்களை குறைக்கிறது, அது எல்லாத்துக்காட்டிலும் பெண் சிசுக்கள் பின்னும் பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு முன்வைத்து இந்த உலக மக்கள் தொகை தினமானது கொண்டாடப்பட்டு வருகின்றது சார்.
இப்போ உலக அளவுல மக்கள் தொகை அப்படிங்கிற ஒரு பக்கத்து இருந்தாலும் கூட, நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் மக்கள் தொகையோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு, அதை பத்தி தகவல் சொல்லலாமே.
நமக்கு தெரியும், கிராமத்துல வந்து ஒரு குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்தால் அது ஒரு பலம் என்று சொல்வார்கள். குடும்பத்தில் உறுப்பினர்கள் நிறைய இருந்தாங்கன்னா அதை நம்ம எப்பயுமே வந்து சார் நம்ம வந்து பாசிட்டிவா பார்க்கணும். இப்ப நாங்களாம் அப்படிதான் பார்ப்போம், கிராமத்துல வந்து குடும்பத்தில் உறுப்பினர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்றால் அது ஒரு சக்தி, அது ஒரு பொருளாதார சக்தி. அது மட்டும் கிடையாது, குடும்பத்தில் வந்து வேலை பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகின்றது. அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து பங்கேற்பு கொடுக்கின்றார்கள். இப்போ இந்தியாவினுடைய மக்கள் தொகை வளர்ச்சியை எடுத்து பார்த்தோம் என்றால், 1900 இது கொஞ்சம் புள்ளி விவரம் தான், ஆனால் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். 1900 23.8 கோடி பேர் சற்றேற குறைய இருந்ததுன்னு ஒரு தகவல் இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு 1950 31 கோடி இந்தியாவோட மக்கள் தொகை இருந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. 2000 1.02 பில்லியன், அதாவது 100 கோடிக்கு மேல் இந்தியாவோட மக்கள் தொகை. இன்னைக்கு எஸ்டிமேட்டட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா சென்சஸ் நடக்கலை, இன்னைக்கு எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் வந்து 1.43 பில்லியன், அதாவது 143 கோடி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்தியாவோட மக்கள் தொகையானது வளர்ச்சி அடைந்துள்ளது. அடுத்தது என்னன்னா, இந்த மக்கள் தொகையினுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் சமூக மற்றும் பொருளாதார சம்பந்தப்பட்ட சமூக நலத்திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. அந்த பாப்புலேஷனை வந்து பேஸ் பண்ணி தான் நீங்க எவ்வளவு பேர் வந்து வறுமை கோட்டுக்கு மேல இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, இதன் அடிப்படையில் தான் அரசாங்கம் ஒரு டார்கெட்டட் பாப்புலேஷனுக்கு ஒரு சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சார். அடுத்தது இன்னொரு எஸ்டிமேஷன் என்னன்னா, ஐநா சபையினுடைய ஒரு கணிப்பு என்னவென்றால், 2027 இந்தியாவில் வந்து சைனாவை காட்டிலும் நம்மளுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நகரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையானது வருட வருடம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா அரவுண்டு 30% இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களில் 30% பேர் வந்து நகரத்தில் இருக்கின்றார்கள், மீதி இருக்கக்கூடிய 70% கிராமத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் எதிர்காலத்தில் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு 50% பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நகரத்தில் இருப்பார்கள், 50% கிராமத்தில் இருப்பார்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இந்தியாவோட மக்கள் தொகையானது வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது. அதனால இது தகவல்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது வந்து படித்தவர்களுக்கோ அல்லது கல்லூரியில் இருக்கக்கூடியவர்களுக்கோ மட்டும் கிடையாது, பண்படை நேர்கள் அனைவரும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்தியாவுடைய மக்கள் தொகை எந்த அளவில் இது வந்து அதிகரித்து வருகின்றது, இதனுடைய சாதக பாதகங்கள் இதை நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். சார்,
இப்போ வந்து மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிற பத்தி எடுத்து சொன்னீங்க சார், அதே நேரத்துல இதோட சாதகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன?
எஸ் சார், எப்பயுமே நம்ம வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் நம்ம வந்து பாசிட்டிவாக பார்க்கணும். ஏன்னா ரெண்டு கருத்து இருக்கு சார். இது பாப்புலேஷன் சம்பந்தமாக ரிசர்ச் பண்ணுறவங்க ரெண்டு விதமான கருத்து சொல்கிறாங்க சார், இது வந்து சாதகம் இது வந்து பாதகம். ஆனால் என்னை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சாதகமான விஷயம். என்னென்னா நம்மளுடைய மக்கள் தொகை, ஒரு விஷயம் என்னென்னா உலகத்துக்கே மனித வளத்தை கொடுக்கக்கூடிய நாடு நம்மளுடைய நாடு. இந்த மேன் பவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இந்தியாவில் தான் இந்த டெக்னிக்கல் நாலேஜ், டாக்டர்ஸ், இன்னும் ஐடி ப்ரொஃபஷனல் எல்லா துறையிலுமே இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வெளிநாட்டில் போயிருக்காங்க, சிறப்பாக இருக்கின்றாங்க. அதுக்கடுத்தது இந்த மக்கள் தொகையானது வந்து சாஃப்ட் பவர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார். சாஃப்ட் பவர்னா ஒரு நாட்டை வந்து போர் தொடுத்து கைப்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய பங்களிப்பின் மூலமாக ஒரு நாட்டினுடைய அபிமானத்தை நாம் பெறலாம் சார். இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு கான்செப்ட் என்னன்னா சாஃப்ட் பவர்ன்றது, அதுல வந்து இந்த மக்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றார்கள். இப்ப சமீபத்தில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் வெளிநாடு போகும்போது கூட நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா நாட்டிலுமே நம்மளுடைய இந்தியர்கள் இருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகம் நமக்கு. அதுக்கு அடுத்ததாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கம்பெனி அவர்களுடைய வர்த்தகத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நாடு நம்ம நாடாக இன்னைக்கு உருவாகியிருக்கு. அமெரிக்கா மட்டும் கிடையாது, வெஸ்டர்ன் கண்ட்ரிலையும் ஜப்பான்ல வந்து ஒரு ப்ராடக்ட் உருவாகுது என்றால் அந்த ப்ராடக்ட், அந்த பொருளானது இந்திய சந்தைக்கு உடனே வருகின்றது, இந்திய சந்தையில் விற்கப்படுகின்றது. நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து என்னவென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்தியாவினுடைய பாப்புலேஷன். சார், உங்களுக்கு தெரியும் ஜப்பான் போன்ற நாடுகளில் முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகம், வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இதை சமாளிப்பதே அந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. ஆனால் நம்மளுடைய சிறப்பு என்னவென்றால் இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, சரி, இந்தியர்களுடைய சராசரிய வயதானது 29 அல்லது 30 தான் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே இன்னைக்கு கல்வி சுகாதாரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு சார். அதனுடைய பாதிப்பு, அதனுடைய விளைவுகள் தான் மக்கள் தொகை வளர்ச்சி. ஏன்னா ஒரு காலத்துல ஆவரேஜா நம்மளுடைய ஆயுட்காலம் வந்து ஒரு 55-60 ஆண்டுகள் தான் இருந்தது சுதந்திரத்துக்கு முன்பு. சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், நம்மளுடைய விழிப்புணர்வு, இந்த COVID-19 வந்த பொழுது கூட அதிக அளவு பாதிப்பு நமக்கு ஏற்படவில்லை. அதுக்கு என்ன காரணம் என்றால் நம்மளுடைய சுகாதாரம், நம்மளுடைய உணவு பழக்கம், பிளஸ் நம்ம மக்களுடைய விழிப்புணர்வு, நம்மளுடைய கலாச்சாரம் அந்த மாதிரி இருந்தது தான். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா சுகாதாரத்தினுடைய வளர்ச்சி, ஹாஸ்பிட்டலுடைய வளர்ச்சி, கல்வியோட வளர்ச்சி, இன்னைக்கு பெருமளவு சிசு கொலைகள், சிசு பெண் இறப்புகள் குறைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரெக்கார்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் நான் சொல்வேன். அதுக்கு அடுத்தது நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் சார், அதனுடைய பாதிப்பு தான் நல்ல விதமாக இன்னைக்கு மக்கள் தொகை வந்து அதிகமாகி கொண்டிருக்கின்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொட்டேஷன் சொல்லுவாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தே ஆர் நாட் யூஸ்லெஸ், தே ஆர் யூஸ்டு லெஸ் அப்படின்வாங்க. நம்ம உண்மையாக சொல்ல போனோம்னா நம்மளுடைய இளைஞர்களே நீங்கள் ஒரு ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் அந்த இளைஞர்களை நாம் இதுவரையும் சரியாக பயன்படுத்தவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்துல் கலாம் சார் அடிக்கடி சொல்வார், த யூத் ஆர் நாட் யூஸ்லெஸ், தே ஆர் யூஸ்டு லெஸ் அப்படின்வார். அவங்கள வந்து நம்ம இன்னும் சரியாக பயன்படுத்தவில்லை. இன்னொரு தகவல் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியானது இந்தியாவில் வேலை பார்ப்பவர்கள் பொருளாதாரத்தில், குடும்பம் மட்டும் கிடையாது சமுதாயம் கிடையாது, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் இந்திய இளைஞர்களுடைய பங்களிப்பானது 38.3%. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, அதாவது 1/3 கிடையாது, அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய இளைஞர்களுடைய பங்களிப்பு இருக்குது. அதுக்கடுத்தது இந்த ஒரு சாதகன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சியினால் புதிய பெருநகரங்கள் உருவாகியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் மாநகராட்சி கார்பரேஷன், 21 கார்பரேஷன் இருக்குது. சென்னை என்பது மிக பழமையான ஒரு கார்பரேஷன். 1688 உருவாக்கப்பட்டது. கடைசியாக கும்பகோணம் வந்து மாநகராட்சி 2021 உருவாக்கப்பட்டது. இந்த தகவல்கள் எதற்காக பகிர்கின்றன என்றால், மக்கள் தொகை பெருக்கத்துக்கு தகுந்தவாறுதான் நம்மளுடைய நகரங்களும் வந்துட்டு இருக்கு. இந்த நகரத்துக்கு மக்கள் செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்ம வந்து சாதகம் என்றுதான் பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக, பெரும் வியாதிகளால் இறக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிப்பதற்கு. அதனால சார், என்ன பொறுத்தவரை என்னன்னா, இது நம்ம நெகட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. இது ப்ராப்பராக நம்ம வந்து இந்த மேன் பவர், இந்த மனித வளத்தை வந்து சரியாக நாம் பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக நாம் எதிர்காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாடாக உருவாவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சார்.
இப்ப பொதுவா ஒரு வீட்டுல வந்து ஒரு 5 பேர் இருந்தா அவ்வளவு சமாளிக்கலாம், அடுத்த ஒரு 10 பேர் இருந்தா சமாளிக்கலாம், அதே நேரத்துல ஒரு 20 பேர் 25 பேர் இப்படி அதோட எண்ணிக்கைகள் கூட கூட சந்திக்க வேண்டிய விஷயங்கள், பொருளாதாரமா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையுமே வந்து சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அப்படிங்கிற வகையில மக்கள் தொகை பெருக்கத்தினால ஏற்படக்கூடிய சவால்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சார்?
சமீபத்துல ஒரு செய்தித்தாள் செய்தி வந்தது, அதாவது உலகத்துல வந்து சிறந்த நகரங்கள், சிறந்த நகரத்தில் வாழ்வதற்கு தகுதியான நகரங்கள் வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க. அது வருட வருடம் இருக்கு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வியன்னான் ஒரு சிட்டி த பெஸ்ட் பிளேஸ் டு லீவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து டென்மார்க் நகரம் வந்து கொடுக்குறாங்க, கோப்பன்ஹேகன், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன். இது மாதிரி வரிசைப்படுத்தும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூடெல்லியாக இருந்தாலும் சரி, மும்பையாக இருந்தாலும், பெங்களூரு அல்லது சென்னை பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து பின்னாடி தான் இருக்குது. எதுக்காக இந்த தகவல் அப்படின்னா, மக்கள் தொகை பெருக்கத்தினுடைய மிக முக்கியமான சவால் என்ன அப்படின்னா, அனைத்து மக்களுக்கும் ஒரு வாழ்வதற்கான ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையில் நம்ம இன்னைக்கு இல்லை. அடுத்தது என்னென்னா, இன்னைக்கு பெருமளவில் கிராமம் காலங்காலமாக கிராமத்தில் இருந்த மக்கள் இன்றைக்கு நகரத்தை நோக்கி போகும்போது, கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயம், கிராமத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சரியாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் சொன்னேன், எதிர்காலத்தில் 50% மக்கள் நகரத்தில் வசிப்பார்கள். அப்படி வரும் பொழுது கூட்ட நெரிசல், அதாவது ஒரு குறு சின்ன ஒரு சதுர அடியில் வசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அரசாங்கம் சரி, அரசு சார்ந்த நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு தேவையான தண்ணீர், சுகாதாரம், இலவச கல்வி, எல்லாத்துக்கும் மேலே வந்து சத்தான உணவுகள் இது வந்து சென்றடைய முடியவில்லை. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று சார், நம்ம இந்த மனித வளத்தை, இந்தியாவினுடைய மனித வளத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்தவில்லை என்றால், இட்ஸ் கோயிங் டு பி நாட் ஓன்லி அன்எம்ப்ளாய்மெண்ட் பட் ஆல்சோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வேலை இல்லைன்றது ஒரு பக்கம் சார், ஒரு பிரச்சனை. அது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவிலே தமிழ்நாட்டில் வந்து வேலை இல்லாதவர்கள் சதவீதம் அதிகமாக இருக்குன்னு கூட ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னா, பொண்ணில் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு பிஇ முடிச்சிருக்காரு, பிஇ சிவில் இன்ஜினியரிங், ஆனால் வந்து உத்தரப்பிரதேசில் அவர் ஆஃபீஸில் வந்து ஒரு பியூன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாரு. இதுக்கு பேர் தான் சார் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது நாம் படித்த படிப்புக்கு தகுந்த உகந்த வேலை கிடைக்காத நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சார். இது நம்ம கொஞ்சம் சீரியஸாக நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒரு பக்கம் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லை, ஆனால் இன்னொரு பக்கம் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். நீங்கள் அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்வுகள் எடுத்து பார்த்தோம் என்றால், அந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர் ஆகிறாங்க பாருங்கள் சார், அவங்களுடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தாவே நமக்கு ஒரு ஒரு விஷயம் புலப்படும். அதுக்கு அடுத்ததாக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, மாதிரி ஓவர் பாப்புலேஷன் வரும்போது இவர்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற கல்வி அல்லது ஏற்ற வேலைவாய்ப்பு இந்தியாவில் வந்து நம்மளால் உருவாக்கி கொடுக்க முடியல. ஒரு அரசாங்கம் வந்து ஒரு இளைஞருக்கு ஆவரேஜாக வந்து 2710 ரூபாய் செலவிடுறாங்க படிக்கக்கூடிய காலத்தில் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி படித்தவர்கள், படித்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டுக்கு போய் அங்கே வந்து இவர்களுடைய மூளை, இவர்களுடைய ஆற்றல் திறன் அங்கே வந்து பயன்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது சார். அதனால் நம்ம வந்து இந்த பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இதை நம்ம வந்து சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோம்னா, இன்னைக்கு இந்த பிரெயின் ட்ரெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் படித்த வெறும் முன்னணி நிறுவனங்களில் படித்தவர்கள் இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளில் அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய மாணவர்கள் அவர்களுடைய சேவை இந்தியாவுக்கு எதிர்காலத்தில் வந்து சரியாக கிடைக்காதுவோ அப்படின்ற மாதிரி கூட ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கு. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அதிக அளவு மக்கள் தொகை பெருக்கம் வரும் பொழுது நம்மளுடைய இயற்கை வளங்கள் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா நம்ம ஒரு 10-20 வருடத்துக்கு முன்னாடி நம்மளாம் படிக்கும் போது தேவைகள் கம்மியாக இருந்தது, மின் தேவைகள் குறைவாக இருந்தது, மின்னணு சாதனங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால வந்து நம்ம மின் பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து குறைவாக இருந்த எலக்ட்ரிசிட்டி. ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது சார். அந்த தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக நம்மளுடைய இயற்கை வளங்களை நாம் அதிக பயன்படுத்தும் போது எதிர்கால சந்ததி அவர்களுக்கு நாம் என்ன கொடுக்கின்றோம். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி ஆஃப் லைஃப்ன்றாங்க. இப்போ கிராமத்தில் இருக்கிற மக்களை காட்டிலும் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடம் ஒரு உகந்ததாக இல்லை. நீங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் பயணம் செய்யும்போது பார்க்கலாம், வெளிய மாநிலத்திலிருந்து வந்தவர்கள், வெளி மாவட்டத்திலிருந்து வந்தவர்கள், அவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியல சார். அதுக்கு அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாதிப்பு. நம்மளுடைய தண்ணீர் அதிக அளவு பயன்படுத்துவதால் மாசடைந்து விட்டது, நம்மளுடைய மண்வளம் பாதுகாக்கவில்லை, விவசாயம் போதிய அளவு விவசாயிகள் நடக்கவில்லை. ஏன்னா இதை தான் நீங்கள் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செய்தியில் புதுகை பண்பலை. அதனால் இது எல்லாமே வந்து சார் இன்னைக்கு பாதிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. இப்போ எதுக்கு இந்த தகவல்னா, இதுக்கு நாம் வந்து தயாராக இருக்க வேண்டும். நம்மளுடைய மைண்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூளை, நம்மளுடைய யோசனைகள் வந்து நம்ம வந்து இதுக்காக தயார்படுத்திக்கணும். எல்லாத்துக்கு மேலே வந்து இன்னைக்கு லைஃபே வந்து ஒரு சேலஞ்ச் ஆகிடுச்சு சார், இந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ ஒரு காலத்தில் வந்து நீங்கள் கிடைத்தது ஈஸியாக கிடைச்சது, சிரமம் இல்லாத கிடைச்சதெல்லாம் சார் இன்னைக்கு சிரமப்பட்டு அப்படி கிடைத்தாலுமே வந்து அது சுகாதாரமான ஒரு விஷயமாக இல்லாதது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவால் தான். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய அனைத்து திறன்களும் நம்மளுடைய சமுதாயத்துக்கு உண்டு, நம்மளுடைய அரசாங்கத்துக்கு உண்டு சார்.
இப்போ முன்ன காலகட்டத்திலாம் அரசு சார்பா குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற வகையில அதே நேரத்தில் குழந்தைகளை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் விதமாக ஒரு விளம்பரங்கள் கூட செய்யப்பட்டது, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு. அடுத்த கட்டமா நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற கட்டம், அதுக்கு அடுத்த வகையில இப்படி குறையக்கூடிய ஒரு தகவலை மக்கள் சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல இன்னைக்கு வந்து அரசு விளம்பரமே செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டமா அவங்கவுங்களுடைய செயல்பாடுகளை இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த வகையில வந்து இப்போ 143 கோடி மக்களை கொண்ட இந்தியா வந்து எதிர்காலத்துல வந்து என்ன செய்யக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கு சார், என்ன செய்தா நல்லா இருக்கு?
நிச்சயம் சார், நல்ல கேள்வி. இது பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நான் நம்ம இருக்கக்கூடிய சமுதாயம் நம்ம இருக்கக்கூடிய தேசம் முழுவதும் இதை பத்தி சிந்திக்கணும். நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்றோம் சார், இந்த பொறுப்பு எல்லாமே அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துறோம், எல்லாமே அரசாங்கம் செய்ய வேண்டும் சார். அரசாங்கம் செய்யணும், அதே சமயத்துல பொதுமக்கள் ஆகிய உங்களை போன்ற என்னை போன்ற இதை கேட்கக்கூடிய பண்பலையினர்கள் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு சார். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வந்து செய்ய வேண்டிய அல்லது நம்மளுடைய தேசம் நம்மளுடைய சமுதாயம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் மனித வள மேலாண்மை. இப்போ நம்ம சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தெரியும், கிரேட் பிலாசபர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நல்ல ஆசிரியர். நம்ம ஆசிரியர் தினம் நம்ம கொண்டாடப்படுகின்றோம் அவருடைய நினைவாக. அவர் ஒரு கொட்டேஷன் சொல்வார் சார், எம்டி மைண்ட் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு. தமிழ்ல சொல்லணும்னா எம்டி மைண்ட் அப்படின்னா எந்த மூளை வேலை இல்லாமல் சும்மா இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாத்தானுடைய பட்டறை அப்படின்னு. இது குடும்பத்துக்கும் பொருந்தும், சமுதாயத்துக்கு பொருந்தும், நாட்டிற்கு பொருந்தும். ஏன்னா நீங்க வேலை இல்லாமல் இருக்கும் போதுதான் மூளை பலவிதமாக, அதாவது சம்டைம்ஸ் நீங்க நேர்மறையாக சிந்திக்கும், எதிர்மறையாக கூட சிந்திக்கும் அந்த மூளை. அந்த மாதிரி வந்து எதிர்மறையாக சிந்திக்கும் போது, நேர்மறையாக சிந்திக்கும் போது அதுக்குண்டான பலன்கள், அதுக்குண்டான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால நீங்க முதல்ல வந்து இந்த மனித வளத்தை சரியாக நாம் பயன்படுத்தவில்லை என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சமூக பிரச்சனைகளுக்கு இது காரணமாக அமைந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம் இருக்கின்றது எல்லோருக்கும். அதுக்கு அடுத்ததாக திறன் கொண்ட இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டும். இது கேட்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க, கிராஜுவேட்டா இருக்கீங்க, ஒரு பிஏ பிஎஸ்சி அல்லது எம்ஏ எம்எஸ்சி எம்டெக் பிடெக் எல்லா டிகிரியும் நம்ம படிச்சிருக்கோம் சார். நம்ம வந்து ஒரு என்ன சொல்லணும், எம்ப்ளாயபிள் கிராஜுவேட்டா வந்திருக்கோமா அல்லது வெறும் கிராஜுவேட்டா, அதாவது ரொம்ப தெளிவா சொல்லணும்னா பட்டதாரியா இருக்கின்றோமா அல்லது வேலைக்கு தகுந்த பட்டதாரியா நாம் உருவாகி இருக்கின்றோமா. இன்னைக்கு திறன் கொண்ட இளைஞர்களை உருவாக்குவது அடுத்த சவால் இந்தியாவுக்கு. நம்ம டேட்டா சொல்லலாம், இன்னைக்கு 10 லட்சம் பேர் படிச்சாங்க, இன்ஜினியரிங் வந்து 2.5 லட்சம் பேர் இந்த கல்லூரியில படிச்சாங்க, தமிழ்நாட்டில் படிச்சாங்க, பக்கத்து ஸ்டேட்டுன்னு சொல்றோம், எல்லாமே சந்தோஷம். பட் அனைத்து இளைஞர்களும் திறன் கொண்ட இளைஞர்களாக உருவாகின்றார்கள். நான் 2 நாளுக்கு முன்பு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தும் போது இதான் சொன்னேன் மாணவர்கள்கிட்ட, மாணவர்களே தயவு செய்து நீங்க வெறும் டிகிரி வாங்கிட்டு மட்டும் வெளியே போகாதீங்க சார். உங்களுக்கு தெரியும் பராக் ஒபாமான்ட்டு அமெரிக்கனுடைய பிரசிடென்டா இருந்தார், அவரு சொல்வாரு உங்களுடைய பட்டம் என்பது உங்களுடைய தாள்களில் கிடையாது, அந்த அட்டை இருக்கு தெரியுங்க சார், டிகிரி கொடுப்பாங்க சார், அந்த டிகிரியில கிடையாது, அந்த டிகிரி படித்த படிப்பு அப்படின்றது உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும், உங்களுடைய பார்வை, உங்களுடைய அணுகுமுறை, உங்கள் பேச்சில் இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்வார். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த இளைஞர்களை வந்து திறன் கொண்ட இளைஞர்களாக உருவாக்க வேண்டும். ஸ்கில் அப்படின்னு இந்த ஸ்கில் அப்படின்னும் போது என்னென்னா, லாங்குவேஜ் இருக்கா, கம்யூனிகேஷன் இருக்கா, டெசிஷன் மேக்கிங் சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு முடிவு எடுக்குதா. ஏன்னா எல்லாமே நம்ம அப்பா அம்மா குடும்பத்தை சார்ந்தே வளர்ந்துகிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க இண்டிபெண்ட்டாக தனியாக வந்து சிந்திக்கக்கூடிய வகையில், முடிவெடுக்கக்கூடிய வகையில் அவர்களை நாம் உருவாக்க வேண்டும் சார். அதுக்கு அடுத்த மிகப்பெரிய சேலஞ்ச் இந்தியாவில் என்ன அப்படின்னா, பாலின சமத்துவம். அதுதான் இந்த வருஷத்தினுடைய வேர்ல்டு பாப்புலேஷன் டேவுடைய முக்கியமான ஒரு தீம். என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஐயா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, இன்னைக்கு இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இந்த பாலின சமத்துவமின்மை அப்படின்றது, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்குது சார். ஒரு ஈவனில் ஒரு டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு எல்லா நாடுகளுமே முடிவு செய்து, இந்தியா போட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 200 மேற்பட்ட நாடுகள், அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த பாலின சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பணிபுரிந்தோம் என்றால் குறைந்தபட்சம் 100 ஆகும் சார், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்லாமல் சமமான ஊதியம், சமத்துவத்தை கொடுப்பதற்கு. இந்த டேட்டாவை கேட்டாவே நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், பயமாக இருக்கும் சார். குறைந்தது 100 தேவைப்படுன்றது சார் ஐநா சபை. அந்த 100 நாம் தொடர்ந்து நம்ம வந்து பணிபுரிந்தால்தான் இந்த ஈக்வாலிட்டி நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அந்த பிரச்சனை நம்ம இந்தியாவில் அதிகம். எங்கே போனாலும் ஒரு ஆணுக்கு அதிக ஊதியம், பெண்ணுக்கு குறைவான ஊதியம். ஆண்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பெண்களுக்கு கொடுப்பதில்லை, அல்லது குறிப்பிட்ட ஒரு சில வேலைகளை தவிர அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பெண்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் எல்லா இடத்துலையுமே நம்ம பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கவில்லை. அதுக்கு அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். அதை தான் நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்கிறீங்க உங்களுடைய ஒவ்வொரு செய்திகளில், நேச்சுரல் ரிசோர்சஸ். ஏன்னா இந்த உலகம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை, ஒரு சொத்து நம்மளுடைய மண் வளம், நம்மளுடைய நீர், இந்த ஒரு சுத்தமான காற்று, சுகாதாரம், இது ரொம்ப அவசியம் தான். அரிஸ்டாட்டில்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் இருந்தார், அவர் தான் எங்களுடைய காட்ஃபாதர், எங்கள் சப்ஜெக்ட், அவர் தான் பெரியவர். அவர் சொல்வார், ஹெல்த்தி சிட்டிசன்ஸ் ஆர் எசென்ஷியல் அண்ட் இன்எவிட்டபிள் ஃபார் கண்ட்ரி அப்படின்வார். அதாவது ஆரோக்கியமான குடிமக்கள், மறுபடியும் சொல்றது ஆரோக்கியமான குடிமக்கள் இந்தியாவிற்கு தேவை, உலகத்துக்கு தேவை என்று சொன்ன ஒரு மகன். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அந்த மக்கள் தொகையை பெருக்கத்தினால் நம்ம அதிக அளவு இயற்கை வளங்கள் பயன்படுத்தி விட்டோம் என்றால் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததி என்ன செய்வார்கள்? ஏன்னா நம்ம நல்லா இருந்த போது நினைக்க கூடாது. இதுக்கு தான் பேர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நீடித்த நிலையான வளர்ச்சி. அந்த நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு நாம் பாடுபட வேண்டும். இந்தியா மட்டும் கிடையாது, நான் சொன்னால் அரசு மட்டும் கிடையாது சார், நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, போதிய வேலைவாய்ப்புகள் சார். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, 75,000 ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்தியாவில் உருவாகி இருக்கு. அதாவது நம்ம இதை அப்ரிஷியேட் பண்ணும் சார் நம்மளுடைய இளைஞர்கள். உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு தொழில் நிறுவனங்களை உருவாச்சான்னு தெரியல. கடந்த 10 ஸ்டார்ட் அப்னு சொல்லி புது கம்பெனிகள் உருவானது இந்தியாவில் 75,000 அப்படின்றது ஒரு டேட்டா. இந்த மாதிரி சார் நம்ம வந்து புது புது வேலைவாய்ப்புகள் உருவாக்கணும். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குது சார், மெடிக்கல் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, அல்லது நீங்கள் டிரான்ஸ்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் சார், ஒவ்வொரு துறையிலும் நம்ம புது புது வாய்ப்புகள் உருவாக்கணும். இப்போ இந்த வாய்ப்புகள் உருவாகும் போது நிச்சயமாக நம்மளோட இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போவதற்கான வாய்ப்புகள் குறையும். ஸோ இந்த இயற்கை வளங்கள் பாதுகாப்பதோடு நம்மளுடைய போதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அரசு மற்றும் பொதுமக்கள் இதை பாசிட்டிவாக பார்க்கணும். நம்ம எப்போ பார்த்தாலும் ஐயோ 143 மக்கள் கொண்ட நாடு அப்படின்னு பார்க்கக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு நாடு சார். அதாவது 1.4 பாப்புலேஷன் தான். இன்னைக்கு கோவிடுக்கு அப்புறம் நம்ம ஒரு மிகப்பெரிய சக்தியாக சர்வதேச அளவில் நம்ம உருவாகியிருக்கணும். அதுக்கு இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் தொகை பெருக்கத்துக்கு தகுந்தவாறு கல்வி மற்றும் கட்டமைப்பின் மூலமாக நம்மளுடைய மாணவர்கள், நம்மளுடைய இளைஞர்களுக்கு அறநெறி, ஒரு நன்னெறியை நாம் உருவாக்க வேண்டும். ஏன்னா என்னதான் நீங்க சொத்து கொடுத்தாலும் அந்த மாணவர்கள், அந்த பிள்ளைகள் ஒரு நல்ல நன்னெறியோடு வந்து அவர்கள் வளரவில்லை என்றால் நிச்சயமாக அது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும். அதனால நீங்க வலிமையான இளைஞர்கள் என்பது ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் அந்த வலிமையான இளைஞர்களுக்கு நீதி நன்னெறி கொண்ட ஒரு இளைஞர்களாக நாம் உருவாக்க வேண்டும் சார். அதாவது மாரல் எத்திக்கல் வேல்யூஸ் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரையும் வலிமையான இந்தியா இளைஞர்களால் தான் சாத்தியமாகும். ஸோ அந்த இளைஞர்களை நாம் கட்டியெழுப்ப வேண்டியது, உருவாக்க வேண்டுவது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கடமை. ஸோ எதிர்காலத்தில் வரக்கூடிய பல சிக்கல்களை நாம் அதை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய சமுதாயம் எப்படி நம்மளுடைய ஹியூமன் பாடி இருக்கோ, அதே மாதிரி நம்ம சமுதாயம் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கு சார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையில் இந்த அரசாங்கம் பிளஸ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணோம்னா நிச்சயம் நம்மளுடைய மக்கள் தொகை நம்மளுடைய மக்கள் தொகையுடைய பெருக்கம் ஒரு நல்ல ஒரு விளைவுகள் பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் இருக்கு சார் நம்மளுடைய இந்தியாவில்.
உலக மக்கள் தொகை தினமான இன்னைக்கு உலக மக்கள் தொகை தினம்னா என்ன, இந்தியாவோட மக்கள் தொகையோட வளர்ச்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, அதே நேரத்துல சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, மேலும் சவாலை சந்திக்கிறதோட இல்லாம நாம அடுத்த காலகட்டமா இனி எதிர்காலத்துல என்னெல்லாம் செய்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
பலர் மறந்த விஷயத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம், இந்த விஷயத்தை பற்றி பேசுவது இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தது உண்மையாக பாராட்டப்பட வேண்டியது. ஸோ நான் பணிபுரியக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் துறையின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய பாராட்டு. உலக மக்கள் தினத்தை நாம் கொண்டாடுவோம், அது சம்பந்தப்பட்ட தகவல்களை நாம் கேட்டு அதன் மூலமாக விழிப்புணர்வு அடைவதன் மூலமாக ஒரு பொறுப்பான ஒரு குடிமகனாக உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இன்று நாம் உருவாக்கி கொடுத்துகின்றோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். முனைவர் பி சக்தி, அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், நன்றி, வணக்கம் சார்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மக்கள் தொகை பெருக்கமும் எதிர்கொள்ளும் சவால்களும் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.